அங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத விநோத லிங்கே ஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களிடம் வணக்கம் 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 வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் வேகம். தேங்கிய தெளிநீரில் அடிப்பரப்பு உள்ளபடி தென்படுகின்றது. வேகம் தாழ்ந்து ஓய்ந்த மனதில் உன் பொருளே நீ நன்கு ஒளிர்கின்றாய். சூறாவளி ஒன்று செடிகொடிகளை நிலை குலைய செய்து விடுகின்றது. கொந்தளிப்பில் அவைகள் காயம் பட்டவை போன்று ஆய்விடுகின்றன. பின்பு அமைதி நிலவும் பொழுது அவையாவும் சிகிச்சை பெறும் சாந்தத்தில் அமைந்திருக்கின்றன. மண் தூசி முதலியவைகளுக்கும் ஆறுதல் அடையும் அமைதி உண்டாகின்றது. அங்கனம் மனக்கொதிப்பு அடங்கிய பின் தன் பேரியல்பில் நிலைத்திருக்கும் பாங்கு அதற்கு வருகின்றது. பொருள்களின் தாரதமியம் மனதுக்கு அப்பொழுது விளங்குகின்றது. நல்லறிவை வளர்ப்பதற்கு அதுவே தருணம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்பார் மாணிக்கவாசகர். திருமந்திர தத்துவம் 159 பாடல் இதோ. ஐந்து தலைப்பறி ஆறு சடையுள சந்தவை 30 சார்வு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேலறியோமே என்பது இந்த பாடல். ஐந்து மெய்யுணர்வு உறுப்புகளும் ஆறு உடல் மண்டலங்களும் எலும்புகளும் மூட்டுகளும் 18 வகையான இணைவுகளும் 9 வாசல்களும் 15 உள் உறுப்புகளும் தான் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கின்றோம் என தெரியாமல் சாம்பலாகி கொண்டிருக்கின்றது. உயிர் பிரிந்த பெண் உடல் தன்னை உணர்வதில்லை என்பதை அழகாக விளக்குகின்றார் திருமூலர். ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். 7 மலைகளின் கடவுளான ஸ்ரீனிவாச பத்மாவதி திருவனம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கலியுகத்தின் தொடக்கத்தில் நடந்ததாக நம்பப்படுகின்றது. புராண கதைகளின்படி ஒரு காலத்தில் கஷ்யப்பர், கௌதமர், பிரகு, வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் கங்கை நதிக்கரையில் யாகங்களை நடத்த தொடங்கினர். நாரத மகரிஷி அவர்களை அணுகி யாகங்கள் செய்யும் மகத்தான பணியை பாராட்டி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பிரதான கடவுள்களில் சிறந்தவர்களை கண்டறியும்படி கேட்டுக்கொண்டார். பிரகு முனிவர் முதலில் பிரம்மாவின் தெய்வீக இடமான சத்தியலோகத்திற்கு சென்றார். ஆனால் அங்கு பிரகுவின் வருகையை பிரம்மா கவனிக்காததால் அவரிடமிருந்து அவருக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. பின்னர் பிரகு சிவபெருமானின் இருப்பிடமான புனித கைலாயத்திற்கு சென்றார். ஆனால் அங்கும் சிவபெருமான் அவரை கவனிக்கவில்லை. இறுதியாக பிரகு மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு சென்றார். ஆனால் அங்கும் அவரை விஷ்ணு கவனிக்கவில்லை. அவரோ தனது மனைவியான மகாலட்சுமியின் வசீகரமான முகத்தை ஆழ்ந்த அன்போடு பார்த்து கொண்டிருந்தார். வைகுண்டத்தில் கூட பிரகுவிற்கு வரவேற்பு அளிக்கப்படாததால் மிகவும் கோபமடைந்து அழகான மனைவி மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக குடியிருக்கும் மகாவிஷ்ணுவின் மார்பில் உதைத்தார். ஆனால் பிரகு ரிஷியின் முரட்டுத்தனமான செயலால் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல் பிரகு ரிஷியின் அகங்காரத்தையும் நீக்குவதற்காக அவர் காலில் விழுந்து அவர் கால்களை மெதுவாக அழுத்தினார். மகாவிஷ்ணுவின் கருணை குணத்தைக் கண்டு மகிழ்ந்த பிரகு முனிவர் ரிஷிகள் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று மற்ற தெய்வங்களை விட மகாவிஷ்ணு சிறந்தவர் என்று அவர்களுக்கு தெரிவித்தார். மேலும் அவர் மற்றவர்களிடம் மென்மையாகவும் நடந்து கொள்வதால் அவருக்கு யாகத்தில் அவிர்வாகம் வழங்க வேண்டும் என்றும் அறிவித்தார். பிரகு முனிவரால் ஏற்பட்ட அவமானத்தை மகாவிஷ்ணுவால் தாங்கிக் கொள்ள முடிந்தாலும் லக்ஷ்மி தேவியால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதனால் அவள் வைகுண்டத்தை விட்டு நீங்கி பூலோகம் அடைந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய தொடங்கினாள். லக்ஷ்மி தேவி அவரை விட்டு பிரிந்ததால் மனதிற்குள் மிக வருத்தம் அடைந்த மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு நீங்கி தற்போதைய திருமலையை அடைந்து ஒரு எறும்பு புற்றினுள் தங்கி தவம் செய்ய தொடங்கினார். மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தரும் லக்ஷ்மி தேவியின் அம்சமான வேதவதி பத்மாவதியாகவும் அவதாரம் எடுத்தார். அவரது பெற்றோர் ஆகாஷ் ராஜ் மற்றும் தாரணி தேவி ஆவார். பத்மாவதி சிறப்புடன் வளர்ந்தாள். அவள் பெற்றோரால் அன்புடன் பராமரிக்கப்பட்டாள். காலப்போக்கில் மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசர் என்று அழைக்கப்பட தொடங்கினார். அவர் பத்மாவதியை பூமியில் உள்ள மற்ற தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மகான்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார். அன்றிலிருந்து அவர்கள் திருமலையின் புனிதவாசஸ்தலத்தில் நிரந்தரமாக தங்கி வசித்து வருகின்றனர். மேலும் மகாவிஷ்ணுவே பூமிக்கு வந்து திருமலையின் அழகான மலைகளில் குடியேறியதில் இருந்து புனித தலமான திருமலை பூமியிலே வைகுண்டம் என்றும் பொருள்படும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. திருமலையை தவிர சில பெருமாள் கோவில்களிலும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்தப்படுகின்றது. மேலும் மகாவிஷ்ணுவின் பெரும்பாலான பக்தர்கள் கோவில்களில் தெய்வீக திருமண விழாவில் கலந்து கொள்வதும் வழக்கம். நீண்ட காலம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் செய்தால் இறைவில் பொருத்தமான நபரை திருமணம் செய்வார்கள் என்பது ஒரு ஐதீகம். சரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகா மந்திரத்தின் பொருள்தான் என்ன? வெற்றியையும் செழிப்பையும் தரும் என் அன்புக்குரிய வெங்கடேஸ்வரா, உனக்கு எனது தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் அழிக்கும் கோவிந்தா, உமக்கு மீண்டும் மீண்டும் என் மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்கொண்ட ஸ்ரீனிவாசர் மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு தெய்வீக தம்பதிகளின் ஆசி கிடைத்து வாழ்வில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை அமையும். அன்பர்களே, நமது திருக்கோவிலில் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில் பூர்வாங்க பூசையுடன் மாலையில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த திருமணமானது மாலை 6 மணி தொடக்கம் 8 மணி அளவில் நிறைவரும். அதைத் தொடர்ந்து திருமண பந்தியும் உண்டு. இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார, கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார, கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார. பாடித்த சுரரி போ பாதப பிருந்த 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 பாவன சரித்த பரமகந்த பாடித்த சுரரி போ பாதப பிருந்த பாவன சரித்த பரமகந்த நாட்டியரசோஸ்கட நானாபரண கோவிந்த கோகுல பவனக பரமானந்த கோவர்தனகிரிதார கோவர்தனகிரிதார கோவர்தனகிரிதார
அன்பர்களே, நாயர்மார் வரிசையில் நாம் கேட்க இருப்பவர் நமி நந்தி அடிகள் நாயனார். சோழ நாட்டில் அந்தணர்கள் வாழும் ஊர் ஏமப்போரூர். அங்கே சிவபெருமானிடம் மாறாத பக்தியும் சிவ கைங்காரியத்தில் இடைவிடாத ஈடுபாடும் கொண்டவராக வாழ்ந்தார் நமி நந்தி அடிகள். வேத நூற் பயிற்சியும் ஒழுக்கச் சிறப்பும் இரவும் பகலும் இறைவன் திருவடியே சிந்தித்து வாழும் இயல்பும் உடையவர் அவர். அவர் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட நாயகரை தொழுது வழிபட்டார். அவ்வாலயத்தில் உள்ள பல சன்னிதிகளும் உண்டு. அவற்றில் திருவாரூர் திருக்கோவிலுக்குள் பல சன்னிதிகள் உண்டு. அவற்றில் திருவாரூர் அறநெறி என்பதும் ஒன்று. அங்கே பல விளக்குகள் ஏற்றி யாவரும் வந்து வழிபடும்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. அக்காலத்தில் திருவாரூரில் சமணர் மிகுதியாக இருந்தனர். கோவிலை சுற்றி அவர்களே குடியிருந்தார்கள். திருவிளக்கு ஏற்றும் திருத்தொண்டில் மனம் வைத்த நமி நந்திகள் அந்த ஊரில் சில இல்லங்களில் நெய் வாங்கி அதனை நிறைவேற்றலாம் என்று எண்ணினார். பொழுது சாயும் தருண மாதிரின் ஊருக்குள் நெடுதூரம் சென்று வாங்குவதற்கு நேரம் இராதென்று நினைத்து அருகில் உள்ள ஒரு வீட்டுக்குள் சென்று விளக்குக்கு எண்ண வேண்டும் என்று கேட்டார். அந்த வீட்டில் இருந்தவர்கள் சமணர்கள். அவர்கள் ஒன்றும் கொடுக்காததோடு அவரை பரிகாசிக்கவும் தொடங்கினார்கள். உங்கள் சிவபெருமான் கையில் கனல் இருக்கின்றதே, அவருக்கு விளக்கு எதற்கு? விளக்கு ஏற்றத்தான் வேண்டுமென்றால் குளத்தில் நிறைய நீர் இருக்கின்றது, அதை முகர்ந்து வந்து விளக்கில் விட்டு எரியுங்கள் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் நமி நந்தி அடிகளுக்கு மிக்க வருத்தம் உண்டாயிற்று. இறைவன் திருவுருள் இருந்தபடி இதுவோ என்று வாடினார். திருக்கோவில் சென்று மனம் நொந்து அறநெறி பெருமான் சன்னதியில் வீழ்ந்தார். அப்பொழுது அசரீரியாக ஒரு வாக்கு எழுந்தது. நீ கவலை அடைய வேண்டாம், திருக்குளத்தில் உள்ள நீரை முகர்ந்து வந்து விளக்கில் ஊற்று என்று இறைவன் திருவருளால் எழுந்தது உரை. அதை கேட்டு மனம் உருகினார் தொண்டர். சென்னிமிசை நீர் தரித்த பிரான் திருவருளை எண்ணி வியந்தார். உடனே திருக்குளம் சென்று இறைவன் திருநாமத்தை கூறி துதித்த நீரை முகர்ந்து கொண்டார். அறநெறியப்பன் ஆலயம் அடைந்து அகலில் அதை வார்த்தார். திரியை முறுக்கிவிட்டு ஏற்றினார். என்ன வியப்பு, விளக்கானது சுழர்விட்டு எரிந்தது. உடனே ஆலயம் முழுவதும் பல விளக்குகளை ஏற்றினார். குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கவலை, மனம் கொண்ட மட்டும் எங்கும் விளக்கை ஏற்றி வைத்தார். இரவு முழுவதும் எரிவதற்கான ஏற்றபடி விளக்கெல்லாம் நீர் வார்த்தார். இந்த நிகழ்ச்சியை கண்டவர் யாரும் வியப்பில் ஆழ்ந்தனர், கேட்ட சமணரும் வியந்தார்கள். பின்பு அவ்விரவில் நமி நந்தியடிகள் தம் ஊருக்கு சென்று செய்ய வேண்டிய நியமங்களை முடித்து சிவபூசை செய்தார். அப்பால் அமுது செய்து துயின்றார். விடியற் காலையில் எழுந்து சிவபூசை செய்துவிட்டு திருவாரூருக்கு வந்தார். அறநெறி திருக்கோவிலுக்குள் சென்று இறைவனை வணங்கி கோவிலுக்கு உள்ளும் புறமும் செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்தார். மாலை நேரம் வரவே முதல் நாள் போல் குளத்து நீரால் எங்கும் விளக்கேற்று இன்புற்றார். இவ்வாறு பலகாலம் அறநெறி ஆலயத்தில் திருத்தொண்டு புரிந்து வந்தார் நமி நந்தியார். நாளடைவில் சமணர்களுடைய வலிமை குறையவே பழையபடி திருவாரூர் ஆலயம் விளக்கமடைய தொடங்கியது. திருக்கோவிலில் திருவிழாக்கள் முறையாக நிகழலாயின. நமிநந்தி அடிகள் வீதி விளங்கர் திருவிளையாடலை காட்டும் விழாவையும் பங்குனி உத்தர விழாவையும் நடத்தினார். ஒரு நாள் தியாகராச பெருமான் வழக்கப்படி அருகில் உள்ள மணலி என்னும் ஊருக்கு எழுந்தருளினான். அப்பொழுது எல்லா சாதியரனும் உடன் சென்று தொழுதார்கள். அக்காலத்தில் திருக்கோவிலுக்குள்ளே செல்ல இயலாமல் இருந்த சாதியினரும் தமக்காகவே இறைவன் வெளியே எழுந்தருளுகின்றான் என்ற உவகையுடன் உடன் சென்று வழிபட்டு அன்பு மீதூர்ந்து இன்புற்றனர். அக்கூட்டத்துடன் சென்ற நமி நந்தியடிகள் மணலியை அடைந்து இறைவன் திருவோலகத்தையும் சேவித்து மகிழ்ந்தார். அங்கிருந்து மீண்டும் வீதி விடங்க பெருமான் திருவாரூர் திருக்கோவிலுக்குள் எழுந்தருள திருத்தொண்டரும் வழிபட்டார். அப்பால் இரவு வரவே தம் ஊர் சென்றார். சென்றவர் தம் தூய திருமனையின் உள்ளே செல்லாமல் அயர்வினால் புறத்தே திணையில் படுத்து துயிலத் தொடங்கினார். அவர் வராமையை எண்ணி அவருடைய மனைவியார் வெளியே வந்து பார்க்க அவர் திண்ணையில் உறங்குவதைக் கண்டார். சிவபூசையும் அக்னி காரியும் செய்து அமுது செய்த பிறகு பள்ளி கொள்ளலாமே என்று தம் நாயகருக்கு அப்பெருமாட்டியார் உணர்த்தினார். நமி நந்தியார், பெருமான் மணலிக்கு எழுந்தருளிய போது நானும் போனேன். எல்லா சாதியினரும் கலந்த கூட்டத்தோடு போனமையால் தூய்மை கெட்டது. ஆதலால் மறுபடியும் நீராடி விட்டு பூசை செய்ய வேண்டும். இங்கேயே நீராட வேண்டியவற்றை கொண்டு வா என்று சொன்னார். அவர் மனைவியார் அவற்றை கொண்டு வரும் பொருட்டு உள்ளே போனார். அயர்ச்சி மிகுதியாக இருந்தபடியால் நாயனார் மறுபடியும் துயிலில் ஆழ்ந்தார். அப்பொழுது அவர் கனவில் வீதி விளங்க பெருமான் எழுந்தருளி, திருவாரூரில் பிறந்தவர்கள் யாவரும் நம்முடைய கணங்கள், அதை நீ காண்பாயாக என்று திருவாய் மலர்ந்தருளி மறைந்தார். உடனே விழித்துக் கொண்ட தொண்டர், இரவில் பூசை செய்யாமல் தூய்மை கெட்டது என்று இருந்தேனே, திருவாரூர் பிறந்தவர் கூட்டத்தோடுதானே நான் சென்றேன். அவர்கள் யாவரும் சிவகணங்களானால் அவர்களுடன் செல்வது எப்படி தீட்டாகும், இறைவன் நமக்கு இன்று அறிவு கொளுத்தினான் என்று எழுந்து அப்படியே இறைவனுக்கு பூசை செய்தார். தம் மனைவியாருக்கு தாம் கனவு கண்டதையும் சொன்னார். அன்று இரவு கழிந்து விடிந்தவுடன் மிக்க விரைவாக திருவாரூர்க்கு போனார். போன பொழுது அந்நகரில் இருந்த எல்லோருடைய உருவமும் தேசுடைய சிவகணங்கள் உருவமாகவே தோன்றவே அதிசயித்து முடிமேல் கை வைத்து கீழ் விழுந்து பணிந்தார். இந்த உண்மையை இதுகாரும் அறியாமற் போனேனே என்று வருந்தினார். உண்மையை உணர்வித்ததோடு இறைவன் இன்று இந்த அரிய காட்சியும் காண செய்தானே என்று மகிழ்ந்தார். சிவகணங்களாக தோன்றியவர்கள் மீண்டும் பழைய உருவத்தோடு தோற்றமளித்தனர். எம்பெருமான் நமக்கு மட்டும் உண்மையை புலப்படுத்த இது செய்தான் என்று தெரிந்து ஆலயம் சென்று இறைவனை போற்றி புகழ்ந்தார் நாயனார். இவ்வாறு பலகாலம் எம்பெருமானுக்கு திருவிளக்கு தொண்டும் பிற தொண்டுகளும் செய்து நீடு வாழ்ந்த நமி நந்தி அடிகள் இறுதியில் இறைவன் திருவடி நீழலில் கலந்து பேரின்பப் பெருவாழ்வை பெற்றார். மற்றொரு அறிவிப்பு, வெள்ளி மாலை 6:30 மணி அளவில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று வருகின்றது. 9 வாரம் இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டால் நீங்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மனநமாக சொல்ல இயலும் என்பதை கண்கூடாக கண்டோம். ஆகவே லலிதா சகசரநாமத்தை பயில விரும்பும் அன்பர்கள் வெள்ளி மாலை 6:30 திருக்கோவிலுக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
வேலுண்டு வினையில்லை முருகா.
ஆறுமுகனின் 12 கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள், பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் அமைந்துள்ள ஓம் சக்தி பராசக்தி என்று மக்களால் அன்புடன் பூஜிக்கப் பெறுகின்ற ஸ்ரீ மகா மாரியம்மைக்கு பங்குனி பொங்கல் திருவிழா மார்ச் 28 மற்றும் 29 நாள் நடைபெற இருக்கின்றது. இதன் நிகழ்ச்சி நேரல் இதோ. மார்ச் 28 நாள் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், கலச பூஜை, வேத பாராயணம், துர்கா சுக்த ஹோமம், பூரணாகுதி, அபிஷேகம், தீபாராதனையுடன் அன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் நிறைவுற்று மறுநாள் மார்ச் 29 நாள் காலை 10 மணி அளவில் மகா மாரியம்மனுக்கு பொங்கல் குடும்பம் குடும்பமாக வைத்தல். அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு விசேஷமான சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெறும். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம்.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
தொல்லை கொண்டது குறையேதும் என கேடடி சகியே குறையேதும் என கேடடி சகியே குழலூதி மனமெல்ல கொள்ளை கொண்டது குறையேதும் என கேடடி சகியே குறையேதும் என கேடடி சகியே குழலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டதின் குறையேதும் என கேடடி குறையேதும் என கேடடி சகியே குறையேதும் என கேடடி மிகவும் எழில்லா